السلام عليكم ورحمة الله وبركاته.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் அவனுடைய பெரும் பெரும் அருள்களை தந்திருக்கிறார். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு ஒரு அருளை, ஒரு ஞானத்தை கொடுக்கும் பொழுது அந்த மனிதன் அதை கண்ணியப்படுத்த வேண்டும், அதை மதிக்க வேண்டும், அதனுடைய பெருமதியை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அதனுடைய பெருமதியை அவன் விளங்கி நடந்து கொள்ள வேண்டும், அதை மதிக்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். பெரும்பாலும் மனிதர்கள் எந்த ஒரு அருளும் ஞானமும் இருக்கும் பொழுது அதனுடைய பெருமதியை புரிந்து கொள்வதில்லை. தன்னை விட்டு போய்விட்டதற்கு பின்னால் மனிதன் கவலைப்படுகிறான், கை செய்தப்படுகிறான், பெருமதியை உணர ஆரம்பிக்கிறான். ஆரோக்கியம் இருக்கும் பொழுது அதனுடைய பெருமதி தெரிவதில்லை. ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆரோக்கியம் இருக்கும் பொழுது பாவங்களை செய்வதற்கு மனிதன் துணிந்து விடுகிறான். ஆரோக்கியம் இருக்கும் பொழுது மனிதர்களை பகைத்துக் கொள்கிறான். ஆரோக்கியம் சுகம் இருக்கும் பொழுது பல வகையான பாவங்களில் மனிதன் ஈடுபடுகிறான். அன்பான சகோதரர்களே, ஆரோக்கியம் போனதற்கு பின்னால் அதனுடைய பெருமதியை உணர ஆரம்பிக்கிறான். அல்லாஹு தஆலா அநேகமானவர்களை ஆரோக்கியமானவர்களாக வைத்திருக்கிறான். இந்த ஆரோக்கியத்துடைய பெருமதியை புரிய வேண்டும் என்றால் பெரியாஸ்பத்திரி வாசலிலே போய் ஒரு நாளைக்கு நின்று பாருங்கள். ஒரு ஆஸ்பத்திரி அல்ல, எத்தனையோ ஹாஸ்பிட்டல்கள் இருக்கின்றன. நாளாந்தம் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கானவர்கள் பலவிதமான நோய்களுடன் உள்ளே நுழைந்து கொண்டும் வெளியே சென்று கொண்டும் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு நோயில் இருந்து அல்ல, பல லட்சக்கணக்கான நோய்கள் இருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்து ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய பார்வை போய்விட்டால் அவன் வாழ்க்கை பூராவும், வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷத்திலும் அவனுடைய ஆசை ஒன்றுதான், தன்னுடைய எனது பார்வை எனக்கு திரும்ப கிடைத்து விட வேண்டும், என்னை சூழ இருக்கிற என்னுடைய குடும்பம், என்னுடைய சகோதர சகோதரிகள் நண்பர்களை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு நாளாந்தம் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து போய் கொண்டிருக்கிறது. பேசக்கூடிய சக்தியை ஒரு மனிதன் இழந்து விட்டால் அவனுடைய ஆசை ஒன்றுதான், நாளாந்தம் அவன் ஆசைப்படுகிறான், பேசுகிற சக்தி எனக்கு மீண்டும் கிடைத்து விட வேண்டும், என்னுடைய ஆசைகளை, எனக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை என்னை சூழ இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அழகாக நடந்து கொண்டிருக்கிறோம், கால்களில் பலம் இருக்கிறது, பெருமதி நமக்கு தெரிவதில்லை. அந்த பலம் போய் கால்களால் நடக்க முடியாமல் போய்விட்டால் மனிதனுடைய ஆசை ஒன்று மட்டும்தான், எனக்கு நடக்கக்கூடிய அந்த சக்தி வர வேண்டும். நான் ஒரு தடவை மஸ்ஜிதுக்கு போய் வர வேணும். என்னுடைய சொந்தக்காரர்கள் குடும்பங்களை நான் நடந்து போய் சந்திக்க வேண்டும். நான் போன வந்த இடங்களை ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறான். அன்பான சகோதரர்களே, இங்கே இருக்கிறவர்களில் நூற்றுக்கு நூறு வீதமானவர்கள் அல்லது மிக அதிகமானவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம், நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு இதனுடைய அருமை புரிவதில்லை. அன்பான சகோதரர்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அருள்களை, ஞாமத்துக்களை, அதனுடைய மதிப்பை புரிந்து சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்தால், பணத்தை கொடுத்தால், வசதியை கொடுத்து விட்டால், இது அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் அருள். இந்த அருளை அவன் சரியாக பயன்படுத்த வேண்டும். இதனுடைய பெருமதியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, பணத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறோம். வெறும் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிப்பதற்காக ஒரு மாதம் வேலை செய்தவர்கள் இருக்கிறார்கள் ஒரு காலத்திலே. அன்பான சகோதரர்களே, இந்த காலத்திலே அல்லாஹு தஆலா அநேகமானவர்களுக்கு வசதிகளை கொடுத்து விட்டான். நிறைய பணங்கள் சம்பாதிக்கிறோம். அதாவது அபூர்வமான புதிய புதிய தொழில்களை, வருமானத்துக்குரிய வழிகளை உலகத்திலே அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்தி விட்டான். எத்தனையோ பேர்கள் வேர்வை சிந்தாமல், கஷ்டப்படாமல் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலையை அடைந்து விட்டோம். அன்பான சகோதரர்களே, இந்த பணம் என்பது இது யாருடைய கெட்டித்தனத்தினாலும் கிடைப்பதல்ல. அல்லாஹு தஆலா ஒருவனை ஏழை என்று முடிவு செய்துவிட்டால் அவன் ஏழைதான். அவனை எத்தனை நாடுகளை சுட்டு முயற்சி செய்தாலும் அவனால் செல்வந்தனாக முடியாது. அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு செல்வத்தை கொடுக்க நாடிவிட்டால் அவன் செல்வந்தன் தான். உலகத்தில் அனைவரும் சேர்ந்தாலும் அவனை ஏழையாக்கி விட முடியாது. அல்லாஹ் தான் கொடுக்கிறான். குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்ல, பல இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், பணத்தை தருவது நாங்கள் தான். அல்லாஹு தஆலா வசதிகளை தந்து, பணம் வரக்கூடிய வழிகளை இலகுபடுத்தி தந்து, அநேகமானவர்களை அல்லாஹு தஆலா வித்தியாசமான வசதி வாய்ப்புகளுடன் வாழ வைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, பணம் வரும் பொழுது அது ஒரு நியமத் என்பதை சரியாக ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். ஓர் இரண்டு அறைகள் கொண்ட ஒரு வீட்டை கட்டிக்கொள்வதற்காக நம்முடைய நாட்டை சேர்ந்த எத்தனையோ சகோதரர்கள் வெளிநாடுகள் சென்று ஒரு இரண்டு அறைகள் அல்லது ஒரு மூன்று அறைகளை கொண்ட ஒரு சிறிய வீட்டை கட்டிக்கொள்வதற்காக வெளிநாடுகள் சென்று 10 வருஷங்கள், 20 வருஷங்கள் குடும்பத்தை பிரிந்து தொழில் செய்து சம்பாதித்து பணம் சேகரிக்கக்கூடியவர்கள் நிறையவே இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த பணத்துடைய பெருமதியை அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். சாதாரணமாக நாங்கள் ஒரு காலை சாப்பாட்டுக்காக செலவழிக்கக்கூடிய 500 ரூபாயை சம்பாதிப்பதற்காக மலைநாட்டிலே போய் பாருங்கள், எத்தனையோ ஆண்களும் பெண்களும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வெயிலில் மலையில் கஷ்டப்படுகிறார்கள். இப்படித்தான் அவர்கள் இந்த பணத்தை சேகரிக்கிறார்கள். பணத்தை அல்லாஹ் தரும் பொழுது அன்பான சகோதரர்களே, அதனுடைய பெருமதியை சரியாக புரிந்து கொள்ள தவறிவிடக் கூடாது. ஒரு 100 ரூபாயாக இருக்கலாம். அந்த 100 ரூபாயை அடைவதற்காக எத்தனையோ பேர்கள் பல கதவுகளை தட்டி யாசகம் கேட்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பணம் செல்வம் என்று வரும் பொழுது இது ஒரு நியமத். பணம் வரும் பொழுது சில பொழுது கூடாத சில தன்மைகளும் மனிதர்களிடத்திலே வந்துவிடுகின்றன. பணம் வந்துவிடும் பொழுது பெருமை வந்து விடுகிறது. அன்பான சகோதரர்களே, பணம் வரும் பொழுது பணம் என்பது யாருடைய கௌரவத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று அல்ல. பணம் வந்துவிட்டது, கௌரவம் வந்துவிட்டது, பணம் இல்லாமல் போய்விட்டது, கேவலம் வந்துவிட்டது என்பதல்ல. அன்பான சகோதரர்களே, பணம் யாருடைய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கூட்டி விடுவதும் இல்லை, குறைத்து விடுவதும் இல்லை. பணம் வந்தாலும் மக்களை மதிக்கக்கூடிய தன்மை நம்மை விட்டும் போய்விடக்கூடாது. எப்பொழுதும் பணம் இருந்தாலும் நாங்கள் சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிலருக்கு பணம் வந்துவிட்டால் அவர்களுக்கு ஒரு எண்ணம், எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நாங்க நினைச்சதை செய்வோம். எங்களுக்கு குடும்பமும் தேவையில்லை, நண்பர்களும் தேவையில்லை, சகோதரர்களும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, பணம் இருக்குது, எங்கும் போகலாம், எதையும் செய்யலாம் என்று நினைத்து விடுகிறார்கள். பிறகு யாரையும் மதிப்பதில்லை. அன்பான சகோதரர்களே, சமூகத்திலே இப்படி நினைத்த எத்தனையோ பேர்கள் இப்பொழுது தங்களுடைய பணத்தை இழந்து கை நீட்டக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒருவர் அல்ல, சரித்திரங்கள் நிறைய இருக்கின்றன. அன்பான சகோதரர்களே, காலங்கள் அதனுடைய விளையாட்டுகளை ஒவ்வொரு காலத்திலும் மனிதர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. செல்வந்தர்களாக இருந்தவர்கள் ஏழைகளாக மாறுகிறார்கள், ஏழைகளாக இருந்தவர்கள் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். செல்வம் என்பது மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். நிரந்தரமாக செல்வந்தர்களாகவே வாழ்ந்தார்கள் என்று சொல்வதற்கு எந்த குடும்பமும் கிடையாது. ஏழைகளாகவே வாழ்ந்தார்கள் என்று சொல்வதற்கும் எந்த குடும்பமும் கிடையாது. மாறி மாறி அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்து கொண்டும் எடுத்துக் கொண்டும் இருக்கிறான். ஒவ்வொருவரையும் மதிக்க வேண்டும். தண்ணீருக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டது, நவீனமான வசதிகள் வந்துவிட்டது என்ற காரணத்தினால் பழைய கிணற்றிலே போய் துப்பிவிடக் கூடாது. இது புத்திசாலித்தனம் அல்ல. அந்த கிணற்றிலிருந்து மீண்டும் ஒரு தடவை நீ தண்ணீர் குடிக்க வேண்டி வரும். மனிதர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு தேவை. யார் எந்த நேரத்திலே நமக்கு தேவைப்படுவார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. அத்தனை பேர்களையும் மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பணம் இருக்கிறது என்ற காரணத்தினால், செல்வம் வந்துவிட்டது, இலேசாக பணம் சம்பாதிக்கிறோம் என்ற காரணத்தினால் வீண் விரயம் செய்யக்கூடாது. அன்பான சகோதரர்களே, நிறைய கஷ்டப்படுகிறார்கள் மக்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக. சமூகத்தில் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் 100,000 ரூபாயை மீதப்படுத்தி சேகரித்துக் கொள்வதற்கு அவர்கள் 2 வருஷம் செலவழிக்கிறார்கள். அவர்களுடைய மாதாந்த வருமானம் என்பது 10,000, 15,000, 20,000. இப்படி மாதாந்தம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் மாதாந்தம் பொருள் ஈட்டக்கூடியவர்கள், பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய நாட்டிலே 1,000,000கணக்கானவர்கள் அல்ல, 100,000,000கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அநேகமானவர்களுடைய நிலை இதுதான். அல்லாஹு தஆலா இப்படியெல்லாம் கஷ்டப்படும் பொழுது நமக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பையும் ஒரு தொழிலையும் தந்து நமக்கு பணத்தையும் செல்வத்தையும் தந்திருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நாம் வீண் விரயம் செய்வதை ஒரு நாளும் பொருந்திக் கொள்ள மாட்டான். அன்பான சகோதரர்களே, ஒரு வீட்டை கட்டிக் கொள்வதற்காக 20 வருஷங்களை செலவழிக்கிறார்கள் என்றால், அன்பான சகோதரர்களே, அவர்களுக்கு குடும்பத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா? குடும்பம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்மை போல ஆசை இருக்கிறது. மனைவியுடன், குழந்தைகளுடன், தாய் தகப்பனுடன், நண்பர்களுடன் ஊரிலே இருந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டு வெளிநாடுகளிலே போய், தூர ஊர்களிலே போய் பணத்தை சேகரிக்கிறார்கள் என்றால், அன்பான சகோதரர்களை, எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் மக்கள் இந்த பணத்தை தேடுவதற்காக. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால், நம்முடைய நாளாந்த நிலைகளை பார்க்கும் பொழுது, நல்ல வீடுகள் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. உடைக்கிறார்கள் கட்டுகிறார்கள், உடைக்கிறார்கள் கட்டுகிறார்கள். ஒரு வீட்டை கட்டுவதற்காக செலவழிக்கக்கூடிய செலவுகளை பார்த்தால், ஒரு வீட்டை கட்டி ஒரு அறையை அதிகரிப்பதற்காக அல்லது கொஞ்சம் வசதி வாய்ப்புடன் ஒரு வீட்டை கட்டிக் கொள்வதற்காக கோடி கோடியாக அள்ளி கொட்டுகிறோம். அன்பான சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய இந்த விரயத்தை அல்லாஹு தஆலா எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறான்? வீடுகள் என்பது பெருமைக்காக கட்டப்படக்கூடிய இடம் அல்ல. வீடுகள் என்பது தேவைக்குரியது. வீடுகள் வாழ்க்கையுடைய சந்தோஷத்துக்காக, வீடுகளில் வாழ்க்கைக்கு, மனிதனுக்கு, உடலுக்கு, உயிர் உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள் வீடுகள் என்றால் பெருமைக்காக. நமக்கு இத்தனை வீடு இருக்கிறது, இந்த இடத்திலும் ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, இத்தனை இடத்துக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறேன், மாதாந்தம் கட்டி கொண்டிருக்கிறேன், இத்தனை வருஷத்தில் எனக்கு இத்தனை வீடு கிடைக்க போகிறது, எனக்கு கொழும்பு 7 ஒரு வீடு இருக்கிறது, 3 ஒரு வீடு இருக்கிறது, 5 ஒரு வீடு இருக்கிறது என்று பெருமையாக சொல்வதற்குத்தான் வீடு என்று நினைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, வீடு என்பது பெருமை பேசுவதற்காக வேண்டி அல்ல. வீடு எங்கிருந்தால் என்ன ஆகப் போகிறது? எங்களை விட பெரிய பெரிய வசதி உள்ள சொகுசான வீடுகளை கட்டிய எத்தனையோ பேர்கள், மஸ்ஜிதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்பராவில் போய் பாருங்கள், எத்தனை பேர்கள் கபர்களில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளுக்கு என்ன ஆனது? அவர்களுடைய சொத்துக்களுக்கு என்ன ஆனது? அன்பான சகோதரர்களே, வீடுகள் பெருமைக்காக வேண்டி அல்ல, வீடுகள் தேவைக்காக. ஒரு வீட்டை கட்டினால் அதுல உள்ளத்துக்கும் உடலுக்கும் குடும்பத்துக்கும் சந்தோஷம் திருப்தி இருக்க வேண்டும். இந்த திருப்தி சந்தோஷம் கிடைப்பதற்கு பெரிய வீடுகள் தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, சொகுசான வீடுகள் இருக்க வேண்டும் என்பதல்ல. நாம் வசிக்கக்கூடிய, நாம் நம்மில் எத்தனையோ பேர்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் கைசர் கிஸ்ராவுக்கும் கிடைக்கவில்லை, ஃபிரௌனுக்கும் இந்த வசதிகள் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட வசதிகளுடன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரிகளே, பணத்தை அங்கே கொண்டு போய் விரயம் செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது. வீடுகள் கட்டுவது தேவைக்காக. ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒரு மனிதன் செலவழிக்க கூடிய எல்லா செலவுகளுக்கும் கூலி வழங்கப்படுகிறது. குடும்பத்துக்காக செலவழித்தான், சாப்பாட்டுக்காக செலவழித்தான், விருந்தாளிகளுக்காக செலவழித்தான், நண்பர்களுக்காக செலவழித்தான், உடைக்காக ஆடைக்காக செலவழித்தான், அத்தனைக்கும் அவனுக்கு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. அது அவனுடைய தேவைக்காக அவன் செலவழித்திருந்தாலும் அதற்கும் நன்மை, சதகாவுடைய நன்மை இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு செலவை தவிர சொன்னார்கள், ஒரே ஒரு செலவு இருக்கிறது, அதுல செலவழிக்கக்கூடிய செலவுக்கு நன்மை வழங்கப்பட மாட்டாது. ஏன் எதற்கு என்று நாம் கேட்க முடியாது. சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரே ஒரு செலவு இருக்குது, அந்த செலவுக்கு நன்மை கிடைக்க மாட்டாது. அதுதான் சொன்னார்கள், கட்டடங்கள் கட்டுவதற்காக மண்ணுக்கு செலவழிக்கப்படக்கூடிய செலவு, கட்டடங்கள் கட்டுகிற இந்த செலவுகளுக்கு நன்மை கிடைக்க மாட்டாது என்றார்கள். அன்பான சகோதரர்களே, கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம், நாம் சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறதை விட எத்தனையோ பேர்களுக்கு நிறைய வசதி இருக்கிறது, சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறாங்க இல்ல. இன்னும் பஜார்ல எத்தனையோ பெரும் பெரும் கடைகளுக்கு சொந்தக்காரர்கள் ஒரு பார்சலை எடுத்து ரெண்டு பேருக்கு கொடுக்கிற நிலையில இன்னும் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சாப்பாட்டுல சிக்கனம். ஆனால் வீடுகளை பார்த்தால் அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் சம்பாதிக்கிறதே வீடு கட்டுவதற்காக, வாங்கிய கடனை அடைப்பதற்காக. வீடு கட்டுவதற்காக வீடு வாங்கி இருக்கிறார், பணம் மாதாந்தம் கட்ட வேண்டி இருக்கிறது, அதுக்காக வேண்டி சம்பாதிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இவ்வளவு பணம் சம்பாதித்ததற்கு பின்னால் எப்பொழுது நாங்கள் சுதந்திரமானவர்களாக வாழப்போகிறோம்? இன்னும் அடிமைகளாக வாழுகிறோம். இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம், இன்னொருவருக்காக சம்பாதிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, வீண் விரயம் செய்யக்கூடாது, தேவைக்காக கட்டுவோம். சைதுனா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சஹாபாக்களில் வித்தியாசமானவர். இபாதத்துகளிலும் அவர்களை முந்த யாரும் இல்லை, அந்த அளவுக்கு இபாதத்தாளியாக இருந்தார்கள். இல்மிலும் மிகப்பெரிய அறிவை சுமந்த சஹாபியாக இருந்தார்கள். அதே நேரத்திலே வியாபாரத்திலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வித்தியாசமான ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான். கஷ்டம் இல்லாமல், மேலுக்கு பாரம் இல்லாமல் நிறைய வியாபாரங்கள் செய்வார்கள். எப்பொழுதும் அவர்களிடத்தில் அடிமைகள், விற்பனை செய்வதற்கான அடிமைகளுடைய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதிகமாக அவர்கள் ஒட்டகங்கள், குதிரைகளை பெரும் மந்தைகளாக வாங்குவார்கள், விற்பனை செய்வார்கள். இப்படி பல வகையான வியாபாரங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நிறைய செல்வம் இருந்தது. அந்த சஹாபி ஒரு காலத்திலே சொல்கிறார்கள், திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால எனக்கு என்று வீடு இருக்கவில்லை, மஸ்ஜிதிலேயே தூங்கிக் கொள்வேன், மஸ்ஜிதிலேயே இரவு பகலை கழித்து விடுவேன். திருமணம் முடித்ததற்கு பின்னால் சொல்கிறார்கள், நான் திருமணம் முடித்து எனக்கு வீடு தேவைப்படும் பொழுது நான் ஒரு வீட்டை என்னுடைய கையாலேயே கட்டிக்கொண்டேன். எந்த ஒரு மனிதனும் அந்த வீட்டை கட்டுவதற்கு எனக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்யவில்லை, என்னுடைய கையாலேயே கட்டிக்கொண்டேன். அந்த வீடு மழை வந்தால் என்னை நனைக்க மாட்டாது, வெயில் வந்தால் என்னை சுட மாட்டாது, வெயிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய விதத்திலே என்னுடைய கையாலேயே நான் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டேன் என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றி நாங்கள் நிறைய பேசுகிறோம். சஹாபாக்களில் ஏழைகள் இருந்தார்கள், பெரிய செல்வந்தர்கள் இருந்தார்கள். நாம் நினைக்க கூடாது அந்த காலத்திலே செல்வந்தர்கள் என்றால் எங்களைப் போல பெரிய வீடுகளில் வாழ்ந்திருப்பார்கள், சொகுசாக வாழ்ந்திருப்பார்கள் என்று. மதீனாவுடைய தெருக்களிலே நாங்கள் போனோம் என்றால் சஹாபாக்களில் பெரிய செல்வந்தர்கள் இருந்தார்கள், சந்தேகம் இல்லை. ஆனால் மதீனாவுடைய தெருக்களிலே சென்றால் வீடுகளை பார்த்து, இது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு, இது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுவுடைய வீடு என்று வித்தியாசம் காண முடியாது. நிறைய பணம் இருந்தது, செல்வம் இருந்தது, ஆனால் அவர்கள் வீடுகளுக்காக செலவழிக்கவில்லை, வீடுகளுக்காக செலவழிப்பதை குறைத்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய பணத்தை வீடுகளுக்காக, நிறைய ஆசைகள் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கிறது. பெண்களுக்கு அதை விட பல மடங்கு ஆசை இருக்கிறது. இந்த ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய போனால் இந்த ஆசைகள் நிறைவேறுவதில்லை. அன்பான சகோதரர்களே, உலகத்தில் உலகத்துடைய வாழ்க்கை கஷ்டத்துடன் இருந்தால்தான் அதிலே இன்பம் இருக்கும். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் இதை விவரமாக விளங்கப்படுத்த தேவையில்லை என்று நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு சாப்பிட்ட ஒரு சாப்பாட்டில் இருந்த ருசி அது வேற. கஷ்டம் இல்லாமல் இன்று சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளுடைய ருசியை பாருங்கள். எந்த சாப்பாட்டை கொடுத்தாலும் மக்களுக்கு திருப்தி இல்லை, ருசி இல்லை என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஏன் சாப்பாடு மாறவில்லை, நாங்கள் மாறிவிட்டோம்? கஷ்டங்களுடன் சேர்ந்த வாழ்க்கை தான் இன்பத்துக்குரியது, அதிலேதான் சுகம் இருக்கிறது. நிறைய மக்கள் தங்களுடைய தேவைகளை விட பெரிய வீடுகளை கட்டியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஹதீஸ் சொல்கிறது, ஒரு மனிதன் அறைகளை அமைத்து அதிலே படுக்கைக்கான ஏற்பாட்டை செய்வதாக இருந்தால் தேவையுடைய அளவு இருக்க வேண்டும். தனக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய குடும்பத்தில் வேறு யாரும் இருந்தால் அவர்களுக்கு என்று ஒரு படுக்கைக்கான படுக்கை அறை, படுக்கைக்கான ஏற்பாடு சொன்னார்கள். மேலதிகமாக ஒன்று அமைப்பதாக இருந்தால் அது ஒரு விருந்தாளிக்காக இருக்க வேண்டும். மேலதிகமாக ஒரு அறை இருக்கலாம், படுக்கைக்கான ஏற்பாடு இருக்கலாம், அது விருந்தாளிக்கு. சொன்னார்கள், இதைவிட மேலதிகமாக ஒரு அறையை அமைத்து படுக்கைக்கான ஏற்பாட்டை செய்கிறான் என்றால் அது ஷைத்தானுக்காக கட்டி வைத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, தேவையை மிஞ்சிவிடக் கூடாது. உண்மையில் இன்று தேவையை மிஞ்சி பெரும் வீடுகளை அமைத்திருக்கிறவர்களுடைய ரகசியம் ஒன்று இருக்கிறது. வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது பெரிய வீடு கட்டிட்டாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க என்றது போல இருக்கிறது. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தால் பயந்து பயந்து வாழ்கிறார்கள். மனைவி மட்டும் அமர்ந்து கொண்டு இரவு கணவன் வீட்டுக்கு திரும்பி வருகிற வரைக்கும் பயந்து பயந்து முன் வாசலுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். சந்தோஷம் இல்லை. குடும்பங்கள் எல்லாம் வருவார்கள், சேர்ந்து வாழ்வார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு வீட்டை பெருசாக கட்டினால் வீடு கட்டி முடிந்ததும் குடும்பங்கள் பிரிந்து செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, சந்தோஷம் போய்விடுகிறது. அடுக்குமாடி வீடுகள், பல பல மாடிகளை கொண்ட வீடுகளை கட்டியவர்கள் வீடுகளை விட்டு விட்டு வேறெங்கும் போய் கூலிக்கு இருந்து விடுவோமா என்று யோசிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஏன் நாம் செய்யக்கூடிய இந்த வீந்திரயங்களை பார்த்து அல்லாஹு தாலா அதிருப்தி அடைகிறான். அந்த அதிருப்தியுடைய முடிவுகளை, கோபத்துடைய முடிவுகளை தான் நாங்கள் அனுபவிக்கிறோமோ என்று நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பணத்தை விரயம் செய்யக்கூடாது. இன்று சமூகத்தில் எத்தனையோ பேர்களுக்கு நிக்காக நடைபெறுகிறது, வலிமாக்கல் செய்கிறார்கள், குடும்பங்கள் இணைந்து நல்ல சாப்பிடுகிறார்கள், சந்தோஷமாக அவர்களுடைய திருமணங்கள் நடக்கின்றன. அவர்களுடைய மொத்த செலவை கேட்டு பாருங்கள். சிலர் சொல்கிறார்கள் எங்களுக்கு 2 லட்சம் தான், சிலர் சொல்கிறார்கள் எங்களுடைய திருமணத்துடைய முழுமையான செலவு ஒரு 3 லட்சம் போயிருக்கும் என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படியெல்லாம் நிறைய திருமணங்கள் நாட்டில எல்லா இடங்களிலும் நடைபெறும் பொழுது அல்லாஹு தாலா விசேஷமான அருளையும் இந்த செல்வத்தையும், செல்வத்துக்குரிய வருமானத்துக்குரிய வசதிகளையும் லேசிப்படுத்தி தந்து கொஞ்சம் பணத்தை வைத்திருக்கிற எங்களுடைய திருமணங்களை பாருங்கள். செலவுகளை கேட்டால் தலை சுற்றுகிறது. எப்படி இவர்கள் இதை செலவழித்தார்கள்? லட்சங்களில் அல்ல, கோடிகள், கோடிகள் செலவழிக்கிறார்கள் வலிமாவுக்காக. எத்தனை கோடி! அன்பான சகோதரிகளை, யார் இதை ஏற்றுக்கொள்ள? அல்லாஹு தாலா இவ்வளவு கோபப்படுவார்? ஆயிரங்களுக்காக மக்கள் இவ்வளவு கஷ்டப்படும் பொழுது லட்சங்களை ஒரு சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறார்களே. வெறும் ஒரு அரசியல்வாதியை கொண்டு வந்து வலிமாவிலே உட்கார வைப்பதற்காக வேண்டி கோடிகள் செலவழித்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பற்றி என்ன சொல்வது என்று தெரியாது. அன்பான சகோதரர்களே, வலிமாக்களிலே அரசியல்வாதிகள் வந்து விட்டார்கள், சமூகத்திலே முக்கியத்தர்கள் வந்து விட்டார்கள் என்ற காரணத்தினால் நம்முடைய மகனுடைய மகளுடைய திருமண வாழ்க்கையிலே என்ன பரக்கத்து வரப்போகிறது? அன்பான சகோதரர்களே, மார்க்கம் போய்விட்டாலும் மனிதனுக்கு என்று ஒரு அறிவு இருக்கிறது, எங்கு செலவழிக்க வேண்டும். பக்குவம் தான் இல்லை என்றாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. பணத்தை, இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடக்கூடிய பணத்தை இந்த ஒரு சிறிய காரியத்துக்காக செலவழிக்க வேண்டுமா? அன்பான சகோதரர்களே, வலிமாக்களுடைய சாப்பாடுகள் என்றது ஏனைய சாப்பாடுகளை போல அல்ல, பரக்கத்தான சாப்பாடு. ஏனைய சாப்பாடுகளுக்கு அழைத்தால் அழைக்கப்பட்டவருக்கு அந்த சாப்பாடுகளுக்கு போவது அதிலே அதற்கு தனியான சட்டம் இருக்கிறது. ஆனால் திருமணத்துடைய வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் அதற்கு தனியான சட்டம் இருக்கிறது. திருமணத்துடைய வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் அந்த வலிமாவுக்கு சமூகம் அளிப்பது ஃபர்து ஐன். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு தான் வலிமாவுடைய சாப்பாடு. அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான சாப்பாட்டை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பணத்துடைய அந்த அந்த சக்தியை காட்டுவதற்காக, பண பலத்தை காட்டுவதற்காக, பெருமைக்காக எங்களுடைய மகனுடைய மகளுடைய பரக்கத்தான அந்த சாப்பாடுகளை, அந்த அந்த நிகழ்வுகளை நாங்கள் அசிங்கப்படுத்தி விடுகிறோம். ஒரு தலைக்கு 5000 செலவழிப்பது என்றால் அன்பான சகோதரிகளை இதை யார் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள்? ஒரு தலைக்கு, ஒரு சாப்பாட்டுக்கு ஒருவருக்கு 5000, எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் அன்பான சகோதரர்களே, இது வீண் விரயம் என்பதில் யாருக்கும் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சாப்பாட்டை விட சாப்பிடுகிற இடத்துக்கு கூடுதலாக செலவழிப்பது முட்டாள்தனமானது. சாப்பாட்டுக்கு செலவழித்தோம், நல்ல சாப்பாட்டை கொடுத்தோம், சந்தோஷமாக சாப்பிட்டார்கள், அறவே திருப்தி அடையலாம். ஆனால் சாப்பாட்டை விடவும் சாப்பாடு சாப்பிடுகிற இடத்துக்கு கூடுதலான செலவு செலவழிக்கப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, அதிலேயும் எத்தனையோ பேர்கள் பெருமைக்காக அவர்கள் நினைக்கிறார்கள், எங்களுடைய தரத்துக்கு இந்த சாதாரணமான இடங்கள் எல்லாம் திருமணங்கள் நடாத்தி சாப்பாடுகள் வைத்து போதாது, எங்களுடைய தரத்துக்கு எங்களுடைய பணத்துக்கு இன்ன இடத்துக்கு தான் போக வேண்டும் என்று. அன்பான சகோதரர்களே, பாவம் நடக்கிற இடங்களை தேடி செல்கிறார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் பாவம் செய்கிற பாவம் நடக்கிற இடங்களுக்கு போகக்கூடாது. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லடியார்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், சில உலமாக்கள் சொல்கிறார்கள் ஜூர் என்றால் மஹல்லுல் ஃபுஜூர், பாவங்கள் நடக்கிற இடங்களுக்கு அவர்கள் சமூகம் கொடுக்க மாட்டார், போக மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம், சமூது கூட்டம் வாழ்ந்து அழிக்கப்பட்ட ஊர் வருகிறது, மதாயினு சாலிஹ் அந்த ஊர் வருகிறது. அந்த ஊரை கடந்து செல்ல போகிறார்கள். சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள், ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்கிறார்கள். அந்த ஊருக்கு நுழைவதற்கு முன்னால் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு ஊர் வரப்போகிறது, அது சமூது கூட்டம் வாழ்ந்து அழிக்கப்பட்ட ஊர். லா தத்ஹுலு மசாகினல்லதீன ظلموا அன்ஃபுஸஹும் இல்லா வஅன்தும் பாகூன். இப்பொழுது வரப்போகிற ஊர் பாவங்கள் செய்து அநியாயங்கள் செய்து அழிக்கப்பட்டவர்களுடைய ஊர். இந்த ஊருக்குள்ள நீங்க போறதாக இருந்தால் யாரும் சிரிக்காதீங்க, அழுது கொண்டு செல்லுங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது, இந்த ஊருக்குள்ள போகும் பொழுது அவர்களுக்கு வந்த வேதனை உங்களுக்கும் வந்துவிடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய போர்வையை எடுத்து அந்த ஊர் தன்னுடைய கண்ணிலும் படக்கூடாது என்றதற்காக முகத்தில் கண்ணில் போட்டு அதை மறைத்து கொண்டு அந்த ஊரை கடந்து வேகமாக சென்று விடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, எவ்வளவு தூய்மையான அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உயர்ந்த சஹாபாக்களும் இவ்வளவு பயப்பட்டு அந்த ஊரை கடந்து வேகமாக செல்கிறார்கள் என்றால் நமக்கு என்ன துணிவு வந்துவிட்டது? இவ்வளவு பாவங்கள் செய்துவிட்டு இவ்வளவு துணிவாக பாவம் நடக்கிற இடங்களிலே போய் நாங்கள் சந்தோஷமாக சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அன்பான சகோதரர்களே, எந்த தைரியத்துடன் நாங்கள் இங்கே செல்கிறோம்? நமக்கு அந்த அழிவு வரமாட்டாதா? ஒரு பக்கத்திலே மியூசிக்கல் ஷோ நடந்து கொண்டிருக்கிறது, பாட்டு கச்சேரிகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கமாக எங்களுடைய சுத்தமான வலிமா நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கமாக கூடாத பாவங்கள் அல்லாஹு தஆலா தடுத்திருக்கக்கூடிய சாப்பாடுகளும் குடிபானங்களும் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, இந்த பக்கமாக எங்களுடைய வலிமாவும் எங்களுடைய நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்பான சகோதரிகளே, இதை எப்படி புத்திசாலித்தனம் என்று சொல்லலாம்? அந்த இடங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது, அப்படிப்பட்ட இடங்களிலே தங்கக்கூடாது. நாங்கள் பலர் இருக்கிறோம் வெளிநாடுகளுக்காகவே, வெளிநாடுகளில் வியாபாரங்களுக்காக தொழிலுக்காக செல்லக்கூடியவர்கள். அன்பான சகோதரர்களே, நாங்கள் தங்கக்கூடிய இடங்கள் எப்பொழுதும் சுத்தமான இடங்களாக இருக்க வேண்டும். பாவம் நடக்கக்கூடிய இடங்களிலே போய் நாங்கள் தங்கிவிடக்கூடாது. அந்த இடங்களுக்கு எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அழிவு வரலாம். பாவம் நடக்கக்கூடிய இடங்களிலே போய் தங்கக்கூடாது. எப்பொழுதும் நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய இடங்கள் நல்ல இடங்களாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய பணத்தை நாங்கள் இப்படிப்பட்ட வலிமாக்களுக்காகவும் வலிமா நடத்தக்கூடிய இடங்களுக்காகவும் செலவழித்து எங்களுடைய பணத்தை நாங்கள் வீணாக்கி விரயம் செய்துவிடக் கூடாது. இதற்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டி வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, பணம் வரும் பொழுது பலவிதமான பாவங்கள் வந்து விடுகின்றன. பணம் இருக்கிறது என்றதனால பாவங்கள் செய்ய துணிந்து விடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, பணம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நியமத், ஒரு அருள். பணத்தை அவன் தந்த அருளை எடுத்து அவனுக்கு மாறு செய்ய பயன்படுத்துவது என்பது இது ஒரு ஒரு நல்ல மனிதனுடைய பண்பல்ல. பணம் வந்து விட்டது, போதை வஸ்துக்களுக்கு பழகி விடுகிறார்கள், மதுபானங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். மிக சாதாரணமாக சமூகத்திலே கேட்டால், ஒரு காலத்திலே குடி என்பது மிக மோசமாக கேவலமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று சில பெற்றோர்கள் கூட அதை சாதாரணமாக பார்க்கிறார்கள், சாதாரணமாக சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரும் பாவங்களிலே ஒன்று, யார் உலகத்தில் மதுபானம் அருந்துவார்களோ அவர்கள் ஆகரத்தில் அவர்களுக்கு மதுபானம் கிடைக்க மாட்டாது. சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா மது ஆறு வைத்திருக்கிறார், அதை குடிக்க குடிக்க இன்பம், குடிக்க குடிக்க சக்தி உண்டாகும். அவர்களுக்கு தலை சுற்று வரவும் மாட்டாது, அவர்களுக்கு அதை மூலமாக எந்த நோயோ கஷ்டமோ வாந்தியோ எதுவும் வரமாட்டாது. அப்படிப்பட்ட ஞாமத்தை அல்லாஹ் அங்கு வைத்திருக்கிறான். உலகத்திலே மதுபானத்தை அல்லாஹ் தடுத்திருக்கிறார், யார் இங்கு குடிப்பார்களோ அங்கு இழந்து விடுவார்கள். அன்பான சகோதரர்களே, பணம் வரும் பொழுது இந்த பாவங்கள் வந்து விடுகின்றன. ரெண்டு பாவங்கள் இருக்குது, இந்த ரெண்டு பாவங்களும் மனிதனுடைய வாழ்க்கையை இருட்டாக்கிவிடும். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் அதிகாரம் அழகு இருந்தாலும் சரி, வாழ்க்கை இருண்டு போய்விடும் ரெண்டு பாவங்களில் சிக்கிவிட்டால். அதுல ஒன்று கொலை. ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால் போதும் அன்பான சகோதரர்களே, அவனுடைய தீனும் போய்விடும், துனியாவும் இருண்டுவிடும், வாழ்க்கை இருண்டுவிடும். கொலை என்பது பெரும் பாவம். அல்லாஹு தஆலா மிக கடினமான எச்சரிக்கை செய்திருக்கிறான் கொலைக்கு. குர்ஆனில் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை பார்க்க முடியாமல் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் யக்துல் முஃமினன் முதஅம்மிதன் فجزاؤه جهنم خالدا فيها وغضب الله عليه ولعنه واعد له عذابا عظيما. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு 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 மூமினான மனிதனை யாராவது வேண்டும் என்று கொலை செய்து விட்டால் அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்னவென்றால் ஜஹன்னம், நரகம். அந்த நரகத்திலே அவன் நிரந்தரமாக இருக்க வேண்டும். பிறகு சொல்கிறான், அல்லாஹ் அவன் மீது தன்னுடைய கோபத்தை இறக்கிவிட்டான், அல்லாஹ் அவனை சபித்து லானத் செய்து விட்டான், அவனுக்கு மிக பயங்கரமான வேதனையை அல்லாஹு தஆலா செய்து வைத்திருக்கிறான். இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை வந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மூமினான மனிதனை கொலை செய்வதற்கு வானத்தில் இருக்கிறவர்கள் பூமியில் உள்ளவர்கள் அவ்வளவு பேரும் ஒன்று சேர்ந்தால் லகப்பஹும் அல்லாஹு பின்னார், அல்லாஹு தஆலா பொறுப்படுத்த மாட்டான். அந்த ஒரு கொலைக்கு பகரமாக அவ்வளவு பேரையும் நரகத்தில் தூக்கி எறிந்து விடுவான். அவ்வளவு பயங்கரமான பாவம் கொலை என்பது. இந்த வகையிலும் இந்த பாவத்தில் ஈடுபடவும் கூடாது, இதற்கு உதவி செய்யவும் கூடாது. யாராவது ஒருவன் இன்னொருவனை கொலை செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொலை செய்யப்பட்டவன் கொலை செய்தவன் கியாமத்துடைய நாளில் கொலை ரத்தம் வடிந்தவனாக, ரத்தம் வடிகிற நிலையிலே கொலை செய்தவனுடைய தலையால் அவனுடைய முடியை சேர்த்து பிடித்து இழுத்து கொண்டு வந்து அல்லாஹ்விடத்திலே சொல்வான், யா அல்லாஹ், இவன் தான் என்னை கொலை செய்தவன், என்னுடைய நியாயத்தை பெற்றுத்தா. அன்பான சகோதரர்களே, மிக பயங்கரமான பாவம் வாழ்க்கையை இருட்டாக்கிவிடும். இரண்டாவது விபச்சாரம். பணம் வந்துவிட்டால் இந்த பாவங்கள் எல்லாம் வந்து விடுகின்றன. விபச்சாரம் என்பது அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும், பெண்களுடன் தப்பான நடத்தைகள் வாழ்க்கையை இருட்டாக்கிவிடும். இவர் எவ்வளவு அழகாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், நிறைய வசதி வாய்ப்பு இருக்கலாம், சமூகத்தில் மதிப்பு இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை இருண்டுவிடும், முகத்தில் இருக்கிற வெளிச்சம் போய்விடும். மிக பயங்கரமான பாவம் விபச்சாரம் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு நரகம் காட்டப்பட்டது. அந்த நரகத்திலே ஒரு இடத்திலே நான் பார்க்கிறேன், ஒரு பெரும் குழி. அதை சொல்வதாக இருந்தால் தண்ணூர் ரொட்டி சுடக்கூடிய அந்த குழியை போல இருந்தது. அந்த குழிக்குள்ளே நான் பார்க்கிறேன், அங்கே நெருப்பு கீழே இருந்து மேல் நோக்கி வருகிறது. அதற்குள்ளே சில ரிஜாலும் வனிசாவும், அதில் சில ஆண்களும் பெண்களும் போடப்பட்டிருந்தார்கள். அந்த 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 நெருப்பு கீழே போகிறது, மீண்டும் மேலே வருகிறது. அந்த அந்த நெருப்பு மேலே வரும் பொழுது அதனுடைய வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரும் சத்தத்தை விடுகிறார்கள், கத்துகிறார்கள். அத்தனை பேரும் அந்த வேதனையை தாங்க முடியாமல், யார் இவர்கள் என்று அந்த மலக்கிரிடத்திலே நான் விசாரித்தேன். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் விபச்சாரத்திலே ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரிகளே, மிக பயங்கரமான ஒரு பாவம் தான் இந்த விபச்சாரம் என்று சொல்வது. குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கி விடக்கூடிய ஒரு பாவம், வாழ்க்கையை இருட்டாக்கி விடக்கூடிய ஒரு பாவம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைப்பதற்கு முன்னால் அவர்களுடைய தலைமுறையிலே வரக்கூடிய ஒவ்வொரு தகப்பனையும் இந்த பெரும் பாவத்தில் இருந்து பாதுகாத்திருக்கிறார். அவர்கள் யாரும் இந்த தவறை செய்தவர்கள் அல்ல. அன்பான சகோதரிகளே, குடும்பங்கள் தூய்மையாக வர வேண்டுமா? இப்படிப்பட்ட பாவங்களில் யாரும் சிக்கிவிடக் கூடாது. மிக பயங்கரமான தண்டனையை மார்க்கம் உலகத்திலேயே வைத்திருக்கிறது. விபச்சாரம், அதாவது திருமணம் முடிக்காதவர்கள் இந்த தவறை செய்தால் அவர்களுக்கு ரெண்டு தண்டனை இருக்கிறது. ஒன்று, 100 கசையடிகள் அடிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, 1 வருட காலம் அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கப்படுவார்கள். ரெண்டு தண்டனைகள். திருமணம் முடித்தவர்கள் இந்த தடவை, இந்த பாவத்தை வெறும் ஒரு தடவை செய்தால் அது முழுமை பெற்று இருக்காமல் இருந்தாலும் சரி, ஒரு தடவை இந்த பாவத்திலே ஈடுபட்டால் அதற்குரிய தண்டனையை பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் பூமிக்கு மேலால் வாழ்வதை அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வதில்லை. அவனுக்கு அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய தண்டனை, அவன் உலகத்திலே கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சிலருக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இவ்வளவு பயங்கரமான பாவம். அப்படிப்பட்டவர்கள் பூமிக்கு மேலே இருப்பதை கூட அல்லாஹு தாலா விரும்புவது இல்லை என்றால் இது எவ்வளவு பாரதூரமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தண்டனைகள் மார்க்கம் வைத்திருக்கக்கூடிய இந்த கசை அடியாக இருக்கலாம், அல்லது மற்ற ஹத்துகளாக இருக்கலாம். இந்த எந்த ஹத்துகளையும் விரும்பியவர்கள் எல்லாம் நிறைவேற்றிவிட முடியாது. இதற்கு மார்க்கத்தில் நிபந்தனை இருக்கிறது. இந்த ஹத்துகள், இந்த பாவங்களை செய்தவர் இந்த ஹத்துகளை பெற வேண்டும் என்றிருந்தால், இவர்களுக்கு ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்றிருந்தால், முதலாவது நிபந்தனை, ஹத்தை நிறைவேற்றக்கூடியவர், இந்த தண்டனையை கொடுக்கிறவர் இஸ்லாமிய ஆட்சியாளராக இருக்க வேண்டும், அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும். மஸ்ஜித் நிர்வாகங்களுக்கோ ஊர் தலைமைகளுக்கோ இந்த ஹத்துகளை, கசையடிகளை, ஜினாவுடைய மற்ற பாவங்களுடைய இந்த தண்டனைகளை நிறைவேற்றுவதற்குரிய அதிகாரத்தை மார்க்கம் கொடுக்கவில்லை. யாரும் இதை செய்ய முடியாது. சிலருக்கு அவர்களுடைய மார்க்கத்தை விடவும் அவர்களுடைய உணர்வும் மிகைத்து விடுகிறது. எங்களுடைய ஊரை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், வேறு வழி இல்லை, ஹத்து அடிக்கத்தான் வேணும் என்று நினைக்கிறார்கள். சிலர் இதை ஒரு பெரும் சேவையாக நினைக்கிறார்கள். நாங்கள் ஊரில் இத்தனை பேருக்கு ஹத்து அடிச்சிருக்கிறோம் என்பதை பெருமையாக சொல்ல நினைக்கிறார்கள். அன்பான சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒன்றல்ல மார்க்கம் என்பது. ஹத்துகளை இல்லாமலாக்குவதற்கு தான் முயற்சி செய்கிறதே தவிர, மக்கள் நிறைய பேர் ஹத்துகளை பெற வேண்டும் என்பது மார்க்கத்துடைய நோக்கம் அல்ல. என்று மார்க்கம் சொல்கிறது. முடிமான மற்றும் ஹத்துகளை குறைக்க பார்க்கிறது. அன்பான சகோதரர்களே, ஊர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு மார்க்கத்திலே வேறு வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அதற்காக ஹத்துகளை யாரும் நிறைவேற்ற முடியாது. இந்த தவறுகளை செய்தவர்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த கஃபாராவை, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய இந்த வழியை அவர்களால் இந்த நாடுகளிலே நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்றால் அவர்கள் என்ன செய்வது? அல்லாஹ்விடத்திலே அழுது 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 தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நான் ஹத்துக்குரியவன், ஹத்தை வாங்கிக் கொள்வதற்குரிய வசதி இங்கே இல்லை, நீதான் என்னை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா தன்னை மன்னித்திருப்பான் என்ற உறுதி வருகிற வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே அழுது 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 தௌபா செய்து மன்னிப்பு கேட்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும். அன்பான சகோதரிகளே, இப்படிப்பட்ட பாவங்கள் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். பணம் வரும்பொழுது அனைத்தும் வந்து விடுகிறது. எத்தனையோ வாலிபர்கள்
நிறைய கையில் பணம் புழங்குகிறார்கள், நண்பர்களுடன் சேரும் பொழுது இப்படிப்பட்ட பாவங்களையும் துணிந்து செய்து விடுகிறார்கள். அன்பான சகோதரர்களை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பாவங்கள் எங்களை விட்டுவிடுவதில்லை. சில பொழுது நாங்கள் 20 வருஷங்களுக்கு முன்னால் செய்த பாவமாக இருக்கலாம், அதனுடைய முடிவை 20 வருஷங்களுக்கு பின்னால் சந்திக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாவம். அன்பான சகோதரர்களே, பணம் வந்துவிட்டால், அல்லாஹு தஆலா செல்வத்தை தந்துவிட்டால், அது அதனுடைய பெருமதியை சரியாக புரிந்து நன்றியுடன் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கும் மக்கர் செய்யக்கூடாது. பணம் வந்து விடும் பொழுது மக்கர் வந்து விடுகிறது. அவர் இவருக்கு என்று பலவிதமான தந்திரங்களையும் செய்து அநியாயங்கள் செய்யக்கூடிய நிலைக்கு சிலர் போய்விடுகிறார்கள். தந்திரங்கள் மூலமாக கடைகளை வாங்க முயற்சி செய்கிறார்கள். பணம் வந்து விட்டது, வசதி வந்து விட்டது, யார் யாரையோ பிடித்து எதை எதையோ செய்து தந்திரங்கள் செய்து யார் யாருடைய சொத்துக்களையோ வாங்க முயற்சி செய்கிறார்கள். எத்தனையோ காணிகள், எத்தனையோ வீடுகள், எத்தனையோ கடைகள் அவர்களுக்கு வருமானத்துக்கு இருந்தது, அந்த ஒரு கடை மட்டும்தான். ஆனால் சில மனிதர்களுக்கு தகுதி இல்லாத இடங்களில் பணம் வந்து விடும் பொழுது அவர்களுக்கு பண ஆசை, வீட்டு ஆசை, கடைகளை எல்லாம் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை, பலவிதமான மக்கள்கள் செய்து பலருடைய வியாபாரங்களையும் தன்வசமாக்கிக் கொள்கிறார்கள். மக்களை ஏமாத்தி விடலாம், ஊரை ஏமாத்தி விடலாம், பணம் வந்துவிடும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வை ஏமாத்தி விட முடியாது. இப்படி செய்து முன்னுக்கு வந்தவர்கள், பணம் சம்பாதித்தவர்கள், சமூகத்திலே தலை நிமிர்ந்த சரித்திரம் இல்லை. இவர்களுடைய பணங்கள் எப்பொழுது அழிக்கப்படும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அன்பான சகோதரர்களே, உலகத்திலே இருக்கிற அத்தனை பணங்களும் எங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு, எங்களுடைய பொக்கெட்டுக்கு வர வேண்டும் என்றால் அது நடைபெற மாட்டாது. சிலருக்கு அந்த ஆசை, எல்லா பணமும் தனக்கு வந்துவிட வேண்டும், எல்லா வியாபாரங்களும் தனக்கு வந்துவிட வேண்டும். யாருக்கும் மக்கள் செய்யக்கூடாது. சம்பாதிக்கக்கூடிய பணம், செலவழிக்கக்கூடிய பணம் சுத்தமானது என்றது உறுதியாக இருக்க வேண்டும். தப்பான வழிகளில் பணத்தை சம்பாதிக்க கூடாது. அன்பான சகோதரர்களே, நிறைய பேர்கள் இன்று சாப்பாட்டுக்காக சம்பாதிக்கல, இது ஒரு உண்மை. நிறைய பேர் அந்த காலங்களிலே சம்பாதித்தார்கள் அன்றைய சாப்பாட்டுக்கு. இன்று நிறைய பேர்களுடைய சம்பாத்தியம் சொகுசான வாழ்க்கைக்காக, ஆடம்பரத்துக்காக சம்பாதிக்கிறோம். அந்த சாப்பாட்டுக்காக சம்பாதிப்பவர்கள் அவர்கள் சாதாரண மக்கள், ஏழைகள் சம்பாதிக்கிறார்கள். எத்தனையோ பேர்களுடைய சம்பாத்தியங்களை பார்த்தால், அன்பான சகோதரர்களை, ஆடம்பரத்துக்காக சம்பாதிக்கிறோம். இப்படிப்பட்ட சம்பாத்தியங்கள் சந்தேகத்துக்குரியதாக இருக்கக்கூடாது. லஞ்சம் கொடுப்பவனையும் எடுப்பவனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ராஷி வல் முர்தஷி. லஞ்சம் கொடுப்பவன், லஞ்சம் வாங்குபவன் ரெண்டு பேரையும் நபி அவர்கள் சாபமிட்டிருக்கிறார்கள், சபித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் மூணாவது ஆலயம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம் கொடுப்பவர், லஞ்சம் வாங்குபவர் ரெண்டு பேருக்கும் மத்தியில தரகராக இருந்து, நடுவராக இருந்து செயல்படக்கூடியவர்கள், இவர்களையும் லானத் செய்திருக்கிறார்கள். சிலர் இதை தொழிலாகவே செய்யறாங்க பஜார்ல, லஞ்சத்தை யாராவது ஒருவரை பழக்கி வைத்துக் கொண்டு லஞ்சத்தை பேசி கொடுப்பது, லஞ்சத்தை குறைத்து கொடுப்பது என்று இதை தொழிலாக ஆக்கி கொண்டார்கள். அன்பான சகோதரர்களே, சாபம் என்பது சாதாரண பாவங்களுக்கு வரமாட்டாது. ஒரு குறிப்பிட்ட சில பாவங்களுக்கு மட்டும்தான் ஹதீஸ்களிலும் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் சாபம் வந்திருக்கிறது. அதுல ஒன்றுதான் லஞ்சம் கொடுப்பது, லஞ்சம் வாங்குவது. சாதாரணமான ஒரு பாவம் அல்ல, பெரும் பாவங்களில் சேர்ந்தது. மக்கள் இதை சாதாரணமாக ஆக்கி கொண்டார்கள். லஞ்சம் கொடுக்க கூடாது என்றால் கொடுக்க கூடாதுதான். இதுல வேறொன்று சொல்றதற்கு ஹதீஸ்களில் இருந்து ஒண்ணும் இல்லை. இதை எப்பொழுதெல்லாம் நாங்கள் மக்களுக்கு முன்னால் சொல்கிறோமோ, ஒரு கூட்டம் எங்களுடைய சகோதரர்கள் சொல்கிறார்கள், அப்படி செய்யறதாக இருந்தா எங்களோட பிசினஸ் செய்யவே இயலாது. இன்றைக்கு நாடு இருக்கிற நிலையில, உலகம் இருக்கிற நிலையில, பஜார் இருக்கிற நிலையில இப்படி எல்லாம் செய்ய முடியாம இருக்குது. ஒரு நிர்பந்தமான நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று பலரும் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, உண்மையில் ஒருவருக்கு இப்படியான நிலை இருந்தால், அவருடைய வியாபாரம் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்தால், அவர் செய்ய வேண்டிய வேலை ஒன்றுதான். சிலர் இந்த பிரச்சனைகளை, இப்படிப்பட்ட ஒரு சங்கடமான ஒரு நிலையை ஒரு ஆலிமிடத்திலே போய் சொல்கிறார். நம்முடைய வளமை இதுதான். யாராவது ஒரு ஆலிமை காணும் பொழுது தன்னுடைய அந்த வியாபாரத்தை பற்றி இப்படி எல்லாம் செய்ய இயலாம இருக்குது என்று தனக்கு இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் சொல்கிறார். அந்த ஆலிம் சில பொழுது வாய் மூடிக்கொண்டு அங்கிருந்து போய்விடுவார், அல்லது கேட்டுவிட்டு சும்மா இருந்து விடுவார். இதை நாங்கள் அங்கீகாரமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது.
சரி என்று சொல்லிட்டாங்க, என்னுடைய கஷ்டத்தை அவங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க, அவங்களுக்கு வேற ஒரு பதிலும் சொல்றதுக்கு இருக்கல, அதனால நாம சரியாயிட்டோம் என்றதில்லை. அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் செய்ய வேண்டிய வேலையில்தான் தன்னுடைய வியாபாரம் நடக்கக்கூடிய முறை, தனக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தமான நிலை, இதை மிக தெளிவாக ஒரு தாளில் எழுதி உலகத்தில் எழுத்து வடிவத்தில் பத்துவா கொடுப்பதற்கு என்று நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகளிடத்திலே போய், இலங்கையை பொறுத்தவரையில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய பத்துவா குழு இருக்கிறது, நாங்கள் பத்துவாக்கள் கேட்டால் எழுத்தில் நமக்கு பத்துவாக்கள் தருவார்கள். அப்படிப்பட்ட இடங்களிலே கொண்டு போய் கொடுத்து எனக்குரிய பத்துவா எது என்பதை, உங்களுக்கு கூடுமா கூடாதா என்பதை அவர்கள் மிக தெளிவாக எழுதி தருவார்கள். இந்த எழுத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால செய்யுங்க, நாங்கள் குற்றவாளியாக மாட்டோம், அதை தந்தவர்கள் குற்றவாளியாகுவார்கள். சும்மா போய் யாரும் போகிறவர்களிடத்துல கேட்டு போட்டு நாங்கள் அதை அனுமதியாக எடுத்துக்கொள்ள கூடாது. உலக காரியங்களில் ஒரு வைத்தியத்துக்காக செல்வதாக இருந்தால் இல்லை, நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துகிறோம், எத்தனை பேர்களிடத்தில் நாங்கள் அதை கேட்கிறோம் காட்டுகிறோம், ஏன் இந்த தீனில் நமக்கு இந்த முக்கியத்துவம் வருவதில்லை? அன்பான சகோதரர்களே, தீனுடைய விஷயங்கள் சாதாரணமானதல்ல. தொழுகைக்கு என்று சில முறைகள் இருக்கின்றன, அந்த முறைகள் பேரினால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த முறைகள் தவறப்பட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது எவ்வளவுதான் அவர் எத்தனை வருஷங்கள் தொழுதாலும் சரி. மசிதிகளுக்கு வருகிறோம், இந்த மசிதிகளும் தான், பல மசிதிகளில் நாங்கள் செல்லும் பொழுது எத்தனையோ பேர்கள் அமர்ந்து தொழுகிறார்கள், கதிரைகளாக இருக்கலாம், வேறு முறையில இருக்கலாம், அமர்ந்து தொழுகிறார்கள். மார்க்கத்துடைய வெளிப்படையான ஃபிக்ஹுடைய சட்டங்களை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, பலருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. அன்பான சகோதரர், சிலருக்கு அந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம், சிலருக்கு சொல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. அன்பான சகோதரர்களே, இப்படி நமக்கு ஒரு சங்கடமான நிலை, உட்கார்ந்து தொழ வேண்டிய நிலை இருந்தால் நாம் எப்பொழுதும் சொல்வது ஒன்றுதான், உங்களுடைய பிரச்சனையை அழகாக எழுத்தில் எழுதி நீங்கள் பத்துவாவுக்கு கொடுங்கள், நீங்கள் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று அவர்கள் எழுதி தருவார்கள், அதை வைத்து தொழுது கொண்டு வாருங்கள். அப்படி தொழுதால் தப்பிக் கொள்ளலாம், இல்லை என்றால் ஹதீஸில் வந்திருக்கிறது, இன்ன ரஜுலல் யுஸல்லி சித்தீன சலாத்தன் வலம் துக்பல் லஹு சலாத்துன், ஒரு மனிதன் 60 வருஷங்கள் தொழுதிருப்பான், ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டாது. சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்ன ரஜுல லயஷீபு ஃபில் இஸ்லாம், ஒரு மனிதன் இஸ்லாத்திலே வாழ்ந்து இஸ்லாத்திலே முடிகள் எல்லாம் பழுத்து போகிறது, ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டாது. காரணம் வேற ஒண்ணும் இல்ல, அவர்களுடைய சுஜூது பிழை, அவர்களுடைய ருக்கு பிழை. அன்பான சகோதரர்களே, உட்கார்ந்து தொழக்கூடிய பலருடைய தொழுகைகளை நாங்கள் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், இவர்களுடைய ருக்கு பிழை, சுஜூது பிழை, இவருக்கு என்று தனியான வழிகாட்டல் இருக்கிறது. நோய் வந்தால் அவர்கள் தான் ஆஸ்பத்திரியை தேடி போக வேண்டும், நாம நினைக்க கூடாது கான்றவர்கள் எல்லாம் வந்து சொல்லி தர வேண்டும் என்று. அன்பான சகோதரர்களே, நோய் வந்தால் நாங்கள் போய் எழுத்திலே மருந்து எடுக்கிறது போல ஏன் மார்க்கத்தில் அந்த அறிவு நமக்கு வருவதில்லை? அன்பான சகோதரர்களே, தீனுடைய விஷயங்களை துனியாவை விட பெருசாக பார்க்கக்கூடிய நிலை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அது வரைக்கும் நம்முடைய மார்க்கம் சீராக போறதில்லை. ஆகவே அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் மிக தெளிவா, மார்க்கம் என்பது கேட்டு கேட்டு தெரிந்து தெரிந்து படித்து படித்து செய்ய வேண்டிய ஒன்று. ஆகவே ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு சரியாக புரிந்து செய்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இப்படிப்பட்ட நல்லதியாகளுடைய கூட்டத்திலே ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயா. وآخر دعوانا الحمد لله رب العالمين.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.